ஆனாலும் பிற்காலத்திலே ஐயங்கள் எழலாம். ஆகையினாலே வழிநூல் ஆசிரியர் இங்கே அந்த செய்தியையும் ஆராய்கின்றார். என்ன அப்படின்னா, முதல் கூறு என்ன, சுட்டறிவால் அறியப்பட்ட அனைத்தும் நிலையற்ற அசத்து என்பது. இரண்டாம் கூறு என்ன, ஒருவனியாலும் அறியப்படாத பொருள் சூனியம் இல் பொருள் என்பது இரண்டாம் கூறு. ஆக இந்த இரண்டாம் கூறு இங்கே ஆராய்கின்றார். இரண்டாம் அதிகாரத்தில் ஒரே ஒரு பாடலே அதை தெளிவாக்கி விடுகின்றார். பார்க்கலாம். உணராத பொருள் சத்தென்னின் ஒரு பயன் இல்லை, தானும் புணராது நாமும் சென்று பொருந்துவதென்றாம் என்றும், தனவாத கருமம் ஒன்றும் தருவதும் இல்லை, வானத்து இனரார் பூந்தொடையும் யாமைக்கு எழுமயிர்கயிரும் போலும். இந்த பாடல் என்ன சொல்றாங்க, சுட்டறிவால் அறியப்படுகின்ற பொருள்கள் அனைத்தும் தோற்றக்கேடுகளை உடைய அசத்து பொருள். சரி, ஆனா நம்முடைய அறிவால அறியவே முடியாத பொருள் ஒன்று இருந்ததுன்னா அந்த பொருள் அப்போ தோற்றம் அழிவு இல்லாத பொருளாக தானே இருக்கணும். இந்த அறிவால அறியப்படும் பொருள் தானே தோன்றி ஒடுங்கக்கூடிய அசத்து. அப்ப நம்ம அறிவால அறிய முடியாத பொருள் வந்து தோற்றமும் அழிவும் இல்லாத சத்து பொருளாகத்தானே இருக்கணும். ஆகவே ஒரு வழியாலும் அறியப்படாத பொருள் தான் சத்து, அது தோன்றி ஒடுங்காது என்று ஒரு வாதத்தை வைக்கின்றார்கள். பதவுரையை பார்க்கலாம். உணராத பொருள் சத்தெண்ணின் அறிவுறுள் போல அறியப்படாத பொருட்கு தோற்றக்கேடு முதலியன இன்மையான். அறியப்படும் பொருளுக்கு தோற்றக்கேடுகள் இருப்பது போல எதுக்கு எந்த பொருளுக்கு இல்ல, அறியப்படாத பொருட்கு தோற்றக்கேடு முதலியன இன்மையான். என்ன அதனை சத்தென்றார், அதனை சத்து என கொண்டார் படும் இழுக்கு எண்ணெய். அப்ப அறியப்படாத பொருளுக்கு தோற்றக்கேடு இல்ல, அப்ப அத சத்துன்னு சொன்னா என்ன இழுக்கு, சத்து சத்தென கொண்டாற்படும் இழுக்கெண்ணெய் எனின் ஒரு பயன் இல்லை, அஞ்ஞனம் கொண்டதனார் பெறக்கெடுவதோர் பயன் இல்லையா. பொருளே இல்லைன்னு ஆகி போச்சு, அந்த பொருள் தோன்றாது அழியாது அப்படி நிலையா இருக்கும் அப்படின்னு அந்த பொருளை வர்ணிப்பதனால ஏதாவது பயன் உண்டா? இருக்கிற பொருளை பற்றி பேசினால்தான் அர்த்தம் இருக்கு. ஒரு பொருளே இல்லைன்னு சொன்ன பிறகு இருக்கிற பொருள் எல்லாம் அழியும்னு நம்ம நிரூபிச்சிட்டோம். அதனால அப்ப இல்லாத பொருள் வந்து அழியாது, அது தோற்றம் கிடையாது அழிவும் கிடையாது நிலையா இருக்கும் அப்படிங்கிற. இல்லாத பொருள் நிலையா இருந்தா அது உள் பொருள் தானே. ஆகவே இந்த பொருளே இல்லை என்று சொன்ன பிறகு அதுக்கு தோற்றக்கேடு இல்லை, எனவே அது வந்து சத்து பொருள் ஊழல் பொருள் சொல்லி சத்து பொருள் கொண்டாடுவதிலே எந்த பயனும் இல்லை, பிறக்கடுவதோர் பயன் இல்லையா என்றும், தானும் புணராது ஒரு ஞான்றும் அதுவும் பொருந்தாது. இல்லாத பொருள் ஒரு நாளும் நம்மளை வந்து அதாவது நம்ம கூட சேர பொருந்தும் இல்லை. அது மாதிரி நாமும் சென்று பொருந்துவதென்றான், அந்த இல்லாத பொருளோட நாமும் போய் அதை பொருந்த பொருந்தும் இல்லை இல்லையா, நாமும் அதனோடு பொருந்துமாறும் இல்லை. தனவாத கருமம் ஒன்றும் தருவதும் இல்லை, நீங்காத செயலும் இல்லை அப்படின்னா தனவாதன நீங்காத, அதனால் ஆக கடவதோர் நீங்காத செயலும் இல்லையா. பொருளே இல்லைனாச்சு, அந்த பொருளை வச்சு நாம என்ன காரியத்தை பண்ண முடியும், ஒன்னும் பண்ண முடியாது. சரி, எடுத்துக்காட்டு எப்படி, வானத்து இனரார் பூந்தொடையும் யாமைக்கு எழுமயிர் கயிரும் போலும். ஆதலால் ஆகாய போவான் என்ற மாலையும் ஆமை மயிரான் என்ற கயிரும் போல உணராத பொருள்களின் வைத்து அறியப்படுதலான் அது பொருள் என்று என்க. ஆகவே ஆகாய தாமரை இல் பொருளுக்கு ஒரு எடுத்துக்காட்டு. ஆகாய தாமரை, ஆகாயத்தில் தாமரை இருக்கா, இல்ல. அப்புறம் ஆமை மயிர், ஆமைக்கு முடி உண்டா, கிடையாது. முயல் கொம்பு சொல்வார்கள், நல்லா பார்க்கணும். ஒரு பெயர் வச்சாலே இருக்கிற பொருளுக்கு தான் பெயர் வைப்பாங்க, இல்லாத பொருளுக்கு பெயரே இருக்காது. ஆனா இந்த இல்லாத பொருளுக்கு சொல்லப்படுகின்ற பெயர்களை பாருங்க, ஒரு பெயரா இருக்காது, ரெண்டு பெயர்களோட சேர்க்கை தான் இருக்கும். பாருங்க ஆகாய தாமரையில பாருங்க, ஆகாயம் உள் பொருள் தான், தாமரையும் உள் பொருள் தான். ஏன்னா பெயர்னாலே உள் பொருளுக்கு தான் இருக்கும். ஆனா ஆகாய தாமரைன்னு சேரும்போது என்ன ஆகுது, இல் பொருள் ஆயிருது. ஆகாயமும் இருக்கிறது தாமரையும் இருக்கின்றது, ஆனா ஆகாயத்துல என்ன இல்லை, அந்த தாமரை இல்லை, தாமரை வேற இடத்துல இருக்கு. அதே மாதிரிதான் ஆமை மயிரும், ஆமையும் உள்ளது முடியும் உள்ளது, ஆனா ஆமையிடம் அந்த முடி இல்லை, முயலிடத்தில் கொம்பு இல்லை. தனித்தனியா பார்த்தா முயலும் உள்ளதுதான் கொம்பும் உள்ளதுதான். அதனால இல் பொருள் பார்க்கும்போது ரெண்டு பொருள்களை சேர்த்து தான் சொல்லணும், இந்த பொருள் எடுத்துல இந்த பொருள் இல்லை அப்படிதான் இல்பொருளை சொல்ல முடியும். ஒரு தனி பெயரை எடுத்து என்ன சொல்ல முடியாது, அதை இல்பொருள் சொல்ல முடியாது. ஏன்னா பெயர்னு ஒண்ணு வச்சுட்டு அது உள்பொருளுக்கு தான் வைப்பாங்க என்பதை செய்தியை நாம இங்க புரிஞ்சுக்கணும். சரி, இப்ப வந்து ஆகாய தாமரையால் ஆன மாலையோ அல்லது ஆமை முடியினால் செய்யப்பட்ட கயிறோ உலகத்துல இருக்குதா, இல்லை. அப்ப நமக்கு என்ன தெரியுது, ஆகாயத்தில் தாமரை இல்லை இல்லையா, ஆமையிடத்திலே முடி இல்லை என்பது தெரிகிறது. இருந்தா அதை வச்சு ஏதாவது காரியம் நடந்திருக்கணும், நடந்திருக்கா, இல்லையா? இப்ப தடாகத்துல தாமரை இருக்கு, அந்த தாமரையை பறிச்சு நம்ம என்ன செய்யறோம்? மாலையை உருவாக்குகிறோம் இல்லையா? ஆனா ஆகாயத்துல தாமரை இருந்தா இருந்தா அந்த தாமரையை கொண்டு நம்ம மாலை உருவாக்கி இருப்போமே. ஆனா ஆகாய தாமரையால் இயன்ற மாலை அப்படின்னு அதாவது காட்ட முடியுமா? முடியாது. ஏன்னா ஏன் இப்படி ஆகாய தாமரைன்னு சொன்னா போதாதா? ஆகாய தாமரையால் செய்த மாலை இல்லைன்னு சொல்லணுமா? ஆமை மயிர்னு சொன்னா போதாதா? ஆமை மயிரால் செய்யப்பட்ட கயிறு இல்லைன்னு சொல்லணுமா? அப்படின்னா ஒரு சிலர் வந்து ஒரு வீண் வாதம் வரட்டு வாதம் கூட பண்ணலாம். உரையாசிரியர் அதை காட்டுறாங்க, உரையாசிரியர் அதை விளக்குகின்றார். ஆகாயத்திலையும் ஆமையிலையும் இல்லையா, இந்த ஆகாயத்துல தாமரை ரொம்ப சூக்கமா இருக்கு, அதிசூக்கமா இருக்கு, உனக்கு தான் தெரியல. அது மாதிரி ஆமை இடத்தில் முடியும் அதிசூக்மமா இருக்கின்றன, அவற்றால் ஆகக்கூடிய காரியங்களும் இருக்கத்தான் செய்கின்றன அப்படின்னு சிலர் எதிர்காலத்தில் ஒருத்தன் வாதிட்டாலும் கூட, அப்ப அவனை மறுத்து தெளிவாக்குவதற்கு என்ன சொல்கின்றார்? இப்படி ஆகாயத்தில் அதிசூக்மமா தாமரை இருந்தாலும் அந்த தாமரையை வந்து ஒருவன் அறிந்து, ஒரு வினை முதலாக கர்த்தாவாக இருக்கின்ற ஒருத்தன் அறிந்து அந்த தாமரையை கொண்டு என்ன செஞ்சிருக்கணும்? காரிய பொருள்களை செஞ்சிருக்கணும், மாலை முதலை வச்சு செஞ்சிருக்கணும். ஆமை இடத்தில் முடி இருந்தால் அதை கொண்டு கைது ஏதாவது செஞ்சிருக்கணும். ஆனா அப்படி காரிய பொருள்கள் எதையும் பார்க்கல, ஆகவே அவை வந்து பொருள்கள், அந்த பொருள்கள் இல்லை அப்படிங்கிறாங்க. அதை உரையில விளக்குறாங்க பாருங்க. ஆகாயத்தினும் ஆமையினும் பூவும் மயிரும் புலனாதலின் அன்றி, அதாவது நம்ம கண்ணுக்கு தெரியாம புலனாதல் அன்றி அதிசூக்கமாய் உள ஆகாயத்திலும் ஆமையிலும் பூவும் மயிரும். அப்படின்னா ஆகாயத்தில் பூவும் ஆமையில் மயிரும் அப்படி நிழல் நிறைய போட்டுக்கணும். அதிசூக்கமா இருக்கு, அவற்றால் ஆகக்கூடிய காரியங்களும் இருக்கின்றன அப்படின்னு எனக்கொண்டு பிணங்குவார் உளராயினும் அப்படி சொல்லி பிணங்குகின்றவன் இருந்தாலும் அவரை மறுத்துவர் மறுத்தர் பொருட்டு அவர்களை மறுப்பதற்காக அறிந்து செய்வதொரு வினை முதலை இன்றியமையாத காரிய பொறுமையை வைத்து கூறினார். மாலைன்னு உருவாகணும்னா அது மாலையை கோர்ப்பதற்கு ஒருத்தன் வேணும், கயிறுன்னு ஒண்ணு வந்தா அந்த கயிறை உருவாக்குவதற்கு ஒருத்தன் வேணும் இல்லையா. அதனால வினை முதல் இல்லாமல் காரியம் வராது, அதனால வினை முதல் மேல வச்சு சொன்னார் இல்லையா. மாலை செய்யறவன் உலகத்துல இருக்கிறான், ஆகாயத்துல தாமரை இருக்குன்னு நீ அதிசூக்கமா இருக்குன்னு வாதிட்டா இந்த மாலை செய்யறவன் அதை கொண்டு என்ன செஞ்சிருப்பான்? எப்படியாவது அதை கண்டுபிடிச்சி அந்த பூ தாமரையை எடுத்து மாலை செஞ்சிருப்பான். ஆமை இடத்தில் முடியானது அதிசூக்கமா இருக்குன்னு சொல்றேன், உண்மையில அப்படி இருந்தா ஏதாவது ஒரு வழியில கண்டுபிடிச்சி அதை கொண்டு என்ன செஞ்சிருப்பான்? கயிறை உருவாக்கி இருப்பான். ஆனா இப்படி வினை முதலால் செய்யத்தக்க காரியங்கள் எதுவும் இந்த ஆமை முடியிடத்திலும் ஆகாய தாமரையிலும் நடக்கவில்லை, எனவே அவை வந்து நிச்சயமாக இல்லாதவைதான் அப்படின்னு அதை நிலைநாட்டுறாங்க. எனவே இல்லாதவற்றால் என்ன செய்யல, காரியங்கள் எதுவும் நடக்கல, எந்த பயனும் அது தரல. ஆகாய தாமரை இல்லாதது அது நமக்கு எந்த பயனையும் தரல, ஆமை மயில் இல்லாதது அதுவும் எந்த பயனையும் தரல இல்லையா. ஆகவே முதல்வனும் இல்லாத பொருள் உள்ள பொருள்னு சொல்லிட்டு அவனுக்கு தோற்றக்கேடு வந்துடும் நினைச்சிட்டு இல்லையா, இவன் இல்லாத பொருள்னு சொன்னா அது எந்த பயனையும் தராத பொருளாக ஆகிவிடுவான். இல்லாத பொருளால் எந்த பயனும் இல்லை, அவனை பற்றி பேசுவதே பொருள் இல்லைன்னு ஆயிரும் என்று சொல்லி மறுக்கின்றார். இதனானே அறியாதது உண்டு என்றார்படும் இழுக்கண்ணை என்னும் மாணாக்கனை நோக்கி இரண்டாம் கூறு வலியுறுத்தப்பட்டது. அறிகின்ற பொருளா என்ன அசத்துன்னு சொல்லிட்டீங்க, அறியாத பொருளாவது சத்துன்னு இருக்கட்டுமே, அதையும் இல்லாதது சூனியம்னு சொல்றீங்களே அப்படின்னா அதுக்கு எடுத்துக்காட்டு தந்து இல்லையா, இல்லாத பொருளால் ஒரு நாளும் ஒரு காரியமும் நடக்காது, அதனால் எந்த பயனும் இல்லை, முதல்வனும் இல்லை என்றால் அவனும் சூனியமாக பயனற்றவனாக ஆகிவிடுவான், ஆகவே உன் இல்லாத பொருளை உண்டு என்று சொல்லக்கூடாது என்று இரண்டாம் கூறை வலியுறுத்தினார். சரி, இனி மூன்றாம் கூறு என்ன சொல்கின்றது என்று சொன்னால், சுட்டறிவினால் அதாவது கருவிகரணங்களை சார்ந்து அறிகின்ற அறிவினால் அறியப்படும் பொருள் அனைத்தும் தோற்றக்கேடுகளுடைய அசத்து. ஒரு வழியாலும் அறியப்படாத பொருள் வந்து இல் பொருள் சூனியம். அப்ப முதல்வன் எப்படிப்பட்ட பொருள்? அவன் அழியக்கூடிய அசத்தாவும் இருக்கக்கூடாது, இல்லாத சூன்யமாவும் சொல்லக்கூடாது அவனை. அப்ப அவன் எப்படிப்பட்ட பொருள்? அவன் கருவிகரணங்களால் அறியப்படாத சித்து, சிவஞானத்தால் மட்டுமே அறியப்படுகின்ற சத்து என்று சொன்னான். ஆகவே இரு தன்மையும் இன்றி, கருவிகரணங்களால் அறியப்படும் தன்மையும் இன்றி, ஒரு வழியாலும் அறியப்படாத தன்மையும் இன்றி, இவ்விரண்டும் இன்றி நிற்கின்ற பொருளை நாம் என்ன சொல்றோம்? சித்து சத்துன்னு சொல்றோம். சித்தோடு சத்தாய் நிற்கும்னு பாடல்ல சொன்னார் சூத்திரத்துல. அது என்ன சித்தோடு சத்தாய் நிற்கும்னு சொல்றீங்க, அப்படி சொல்லாதீர்கள் என்று மறுக்க வருகின்றார்கள் யாரு அப்படின்னா மாயாவாதிகள். மாயாவாதிகள் என்ன என்ன சொல்கின்றார்கள் என்று சொன்னால், அப்படி கருவிகரணங்களால் அறியப்படுதலும் இன்றி, ஒரு வழியாலும் அறியப்படாததும் இன்றி இருக்கக்கூடிய பொருளை சித்து சத்துன்னு சொல்லக்கூடாது, வேற மாதிரி சொல்லணும்னா எப்படிப்பா சொல்லணும்னு கேட்டா என்ன சொல்றாங்க அவங்க, அனிர்வசனியம்னு சொல்லுங்கள் சொல்கின்றார். அனிர்வசனியம், பாருங்க தோற்றுவாய். அடுத்த அதிகரணம் மூன்றாம் அதிகரணம் அது முதற் பாடலுக்கு இங்க தோற்றுவாய். அற்றேல் இவ்விரண்டும் இன்றி நிற்கும் பொருளை அனிர்வசனியம் என்னாது சித்தோடு சத்தா நிற்கும் என்றது யாஞ்சனம். அனிர்வசனம் நீங்க சொல்லாம சித்தோடு சத்தா நிற்கும் சொல்றீங்களே, அது எப்படி பொருந்தும்? இந்த சூத்திரத்துல இந்த பகுதிக்கு அவர்கள் ஆட்சேபனை தெரிவிக்கின்றார்கள் இல்லையா. கருவிகளால் அறியப்படும் பொருள் அசத்து, அது நிலைநாட்டியாச்சு முதல் அதிகரணத்துல. ஒரு வழியாலும் அறிய முடியாத பொருள் இல்லாதது சூனியம், அதை இந்த இரண்டாம் அதிகரணத்துல நிலைநாட்டியாச்சு. இப்ப மூன்றாம் அதிகரணத்துக்கு வரணும். முதல்வன் எப்படி இருக்கிறான்? கருவிகரணங்கள் கடந்த சித்தாகவும் சூனிய பொருள் அல்லாத சத்தாகவும் இருக்கின்றான், சித்தோடு சத்தான் இருக்கின்றான். அது என்ன சித்தோடு சத்தான் இருக்கும்னு சொல்றீங்க? பாசஞானமும் கடந்திருக்கின்றான் சூனியமும் அல்லன் அப்படின்னா அது அனிர்வசனியம் தான் நீங்க சொல்லணும். அதை விட்டு விட்டு சித்தோடு சத்தான் இருக்கும் சொல்வது எப்படி பொருந்தும் என்று தடை எழுப்புகின்றார்கள் மாயாவாதிகள். என்னும் மாயாவாதியை நோக்கி, இப்படி தடை எழுப்புகின்ற மாயாவாதியை நோக்கி எழுந்தது வருந்தையுள் என்பது மூன்றாவது இனத்தில் முதல் செயல் வரப்போது இல்லையா. இந்த வருந்தையுள் இதுக்காக தான் எழுந்தது. நம்ம அந்த செயலை படிப்பதற்கு உண்டான ஒரு ஆயத்தத்தை நமக்கு உருவாக்கி விடுகின்றார் சுவாமி. அதான் சிறப்பான உரை. செயலுக்கு போய் அது என்ன சொல்லணும் பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் இது எதுக்கு சொன்னதுங்கிறத விட இப்படி ஒரு ஆயத்தம் ரொம்ப அருமையாக செய்கின்றார்கள் இல்லையா. ஆகவே அனிர்வசனியம் சித்தோடு சத்தம் நாம சொன்னது பாடல சொன்னது நமக்கு தெளிவா புரியுது. சித்துங்கும் போது அது கருவி கரணங்களால் அறியப்படாது, சுட்டறிவால் அறியப்படாது. ஆகவே சித்து, ஏன்னா சுட்டறிவால் அறியப்பட்ட பொருள் எல்லாம் சடம் அசித்து, சுட்டறிவால் அறியப்படாது. ஆகவே சித்து இல்லையா. ஆனா அது சுட்டறிவால் அறியப்படாதுன்னா வேற எப்படி அறியப்படும்? அவன் அருளாலே அவனை அறியலாம், சிவஞானத்தால் அந்த சிவனை அறியலாம். ஆகவே சிவஞானத்தால் அறியப்படுவதால் அது சத்து இல்லையா. சிவஞானத்தால் அறியப்படுவதால் ஏன்னா ஏதாவது ஒரு வழியில அறியப்படணும், அப்பதான் அந்த பொருள் இருக்குன்னு அர்த்தம். எந்த வழியிலையும் ஒரு பொருளை அறிய முடியாட்டா, அப்ப அந்த பொருளே இல்லைன்னு தான் முடிவு. ஆமா, அதுல சந்தேகம் இல்ல. இப்ப சிவபெருமானை அறிவதற்கு வழி இருக்கின்றதா? இருந்தாதான் நம்ம உள்பொருள் சத்துன்னு சொல்லலாம். அறிவதற்கு வழி இருக்கின்றது, சிவஞானத்தால் சிவனை அறியலாம். எனவே சிவஞானம் என்ற ஒரு வழிமுறை படி அவன் அறியத்தக்கவனாக இருப்பதனாலே அவன் சத்து பொருள் தான். ஆகவே இப்படி சித்தாகவும் சத்தாகவும் இருக்கின்றான் என்று சொல்லும் பொழுது அப்படி சொல்லக்கூடாது. அந்த முதல்வனே அனிர்வசனியம் என்றுதான் சொல்ல வேண்டும் என்று சொன்னார். அனிர்வசனியம் என்றால் என்ன பொருள் என்று பார்க்கணும். அதாவது வசனம் என்பது அந்த சொல்லு, சொல்ல வந்து நம்ம வசனம்னு சொல்றோம். வசனியம் என்றால் சொல்லப்படக்கூடிய பொருள், சொல்லத்தக்க பொருள். நிர்வசனியம் என்று சொன்னால் உறுதியாக சொல்லத்தக்க பொருள். நிர்பந்தம் அந்த இடத்துல நிறுங்கிறது உறுதியை தருது இல்லையா. ஆக உறுதியாக சொல்லத்தக்க பொருளை நிர்வசனியம்னு சொல்லலாம். அது நிர்வசனியத்துக்கு எதிர்ப்பதும் அனிர்வசனியம். உறுதியாக சொல்லப்பட முடியாதது, உறுதியா சொல்ல முடியாது. நாம உறுதியால சொல்லுறோம், அது அவனுக்கு பொறுத்துக்க முடியல. யாருக்கு? மாயாவாதி. அது என்ன நீங்க உறுதியா சொல்றீங்க? பரம்பொருளை பத்தின நம்ம பேச முடியாதுயா. பரம்பொருளுடைய எல்லா இயல்புகளையும் நம்ம பேச்சுல காட்ட முடியாது, அதுதான் அதுக்கு அர்த்தம். அதுக்காக பேசக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி இப்படி ஒரு பொருளற்ற முடிவை நம்ம எட்டலாமா? சொல்றா மாய பரம்பொருள் என்பது இப்படிப்பட்டதுன்னு உறுதியா சொல்ல முடியாதான். அவர்களால் உறுதியா சொல்ல முடியாது, அதுக்கு நாம என்ன செய்வோம் இல்லையா? அனிர்வசனியம் சொல்லுங்க. அதை வந்து நம்ம எவ்வளவு தெளிவாக மறுத்து காரண காரியங்களை காட்டி மறுத்து பரம்பொருள் சித்தோடு சத்தாகத்தான் இருக்கும்னு சொல்லி காட்டுறோம் பாருங்க. மூன்றாம் அதிகரணம் முதல் பாடலை பாருங்க. தத்துவம் சத்து அசத்து சதசத்தும் அன்று என்றால் என் உய்த்து உணர்ந்து உண்டோ இன்றோ என்றவர்க்கு உண்டு என்று ஓதில் வைத்திடும் சத்தே ஆகும். மனத்தோடு வாக்கிறந்த சித்துரு அது அசித்தாம் மனத்தினால் தேர்வதெல்லாம் சொன்ன. தத்துவம் சத்து அசத்து சதசத்தும் அன்று என்றால் என், இதான் அவர்களுடைய தடை. தத்துவம், தத்துவம்னா அங்க பரம்பொருளை சொல்கின்றார் தத்துவம்னு. நம்ம 36 தத்துவம் அந்த கருவிகளை சொல்லல, இடம் நோக்கி பொருள்களும். இந்த தத்துவம்னு சொன்னது எது? சிவபெருமான சொல்றோம் இல்லையா, தாயிற் சிறந்த தயாவான தத்துவனே இல்லையா. அந்த நோக்கில் சொல்றோம் தத்துவம்னு சொன்னது இங்க பரம்பொருளை. மேற்கூறி போந்த இருதிறனும் அல்லாத பிரம்ம பொருளாவது. பரம்பொருள் உபநிடதங்களில் பிரம்மம் சொல்லப்படுது. மேற்கூறி போந்த இருதிறனும் அல்லாத, இந்த இருதிறன் இன்றி என்பதை நல்லா புடிச்சுக்கணும். அதாவது சுட்டறிவால் அறியப்படுதலும் இல்லாத, ஒரு வழியாலும் அறியப்படாதும் படாமையும் இல்லாத, இந்த இருதிறனும் இல்லாத அந்த பிரம்ம பொருளாவது. அதை எப்படி சொல்லணும் அந்த பிரம்ம பொருளை? அனிர்வசனியம்னு சொல்லணும் அப்படிங்கிறாங்க மாயாவாதிகள். அனிர்வசனியம்னா என்ன? உறுதியா சொல்ல முடியாது. அந்த பிரம்ம பொருள் உள்பொருளா? சத்தா? சத்தும் அன்று. அப்ப அசத்தா? அசத்தும் அன்று. இல்லையா? சத்துனா உள்பொருள், உள்பொருளும் அன்று இல்லையா? அசத்துனா அவர்கள் கொண்டிருக்கின்ற பொருள் என்ன? இல்பொருள். இல்பொருளும் அன்று. சரி, உள்பொருளும் தான் இல்பொருளும் தான் அப்படின்னு ரெண்டையும் சேர்த்து சொல்லலாமா? அதுவும் சொல்ல முடியாது இல்லையா? சத்தும் அசத்தும் சேர்ந்த சதசத்துன்னு சொல்லலாமா? அப்படியும் சொல்ல முடியாது. சத்தும் அன்று அசத்தும் அன்று சொல்லலாமா? அப்படியும் சொல்ல முடியாது. எப்படியுமே நம்ம உறுதியா எந்த வழியாலும் உறுதியாக சொல்ல முடியாது. அதான் அனிர்வசனியம். ஆகவே பரம பரம்பொருளை அனிர்வசனியம்னு சொல்லணும். அனிர்வசனியம்னு அது எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, உறுதியாக சொல்ல முடியாதது பரம்பொருள் சொல்லணும். பரம்பொருள் சத்தான்னு கேட்டா உள்பொருளான்னு கேட்டா உள்பொருள் அன்று, அசத்தான்னு கேட்டா அசத்தாகிய இல்பொருளும் அன்று, சதசத்தா உள்பொருளும் இல்பொருளுமாம் அப்படின்னு சொல்லலாமா? அப்படின்னு சொல்ல முடியாது. எப்படி கேட்டாலும் இந்த மாதிரி உறுதியா சொல்ல முடியாது அப்படின்னு தான் அதை முடிக்க வேண்டும் என்று அவர்கள் கருத்து சொல்கின்றார். பாருங்க, சத்து அசத்து சதசத்தும் அன்று என்றால் என் அப்படி சொன்னா என் என்ன, இப்படி சொன்னா என்ன? எப்படி சத்தும் அன்று, அதாவது உள்பொருளும் அன்று, அசத்தும் அன்று, இல்பொருளும் அன்று, சதசத்தும் அன்று, இரண்டுமாவதும் அன்று. உள்பொருள் இல்பொருள் ஆகிய இரண்டுமாவதும் அன்று, இரண்டுக்கும் வேறானதும் அன்று. அதை வந்து அடைப்புக்குறியில போட்டிருக்காங்க, நான் வருவித்துக் கொள்ள வேண்டும். சத்தும் அன்று அசத்தும் அன்று அப்படின்னு சொல்லிட முடியாது. இரண்டுக்கும் வேறானதும் அன்று. சத்தும் தான் அசத்தும் தான் என்றும் சொல்லிவிட முடியாது. சத்தும் அல்ல அசத்தும் அல்ல என்றும் சொல்லிவிட முடியாது. சரிதானா? அப்படி அப்படி எப்படியுமே சொல்ல முடியாது அப்படின்னு மாதிரி சொல்றதான் என்ன சொல்றோம்? அனிர்வசனியம். என்ன இப்படியா அப்படியான்னு எந்த வழியில கேட்டாலும் உறுதியான ஒரு பதில சொல்ல மாட்டேங்கிறாங்களே. சத்தும் அன்றுன்னு சொல்லிட்டாங்க, அப்ப அசத்துன்னு ஒத்துக்கிட்டாங்களா? அதுவும் அல்லங்காங்க. அப்ப எப்படிதான் அது இருக்கிறது கேட்டா, எப்படி இப்படிதான் இருக்கிறதுன்னு உறுதியா சொல்ல முடியாதுயா? அதை உள்பொருள் தான் சொல்லிட முடியாது, இல்பொருள் தான் சொல்ல முடியாது. உள்பொருளுமாம் இல்பொருளுமாம் என்றும் சொல்லிவிட முடியாது. உள்பொருளும் அன்றாம் இல்பொருளும் அன்றாம் என்றும் சொல்ல முடியாது. எப்படி கேட்டாலும் உறுதியான பதில் சொல்லக்கூடாது. அது அப்படி அப்படிப்பட்ட முறைக்கு தான் என்ன பேரு? அனிர்வசனியம். இப்படி அனிர்வசமா வசனியமாக சொன்னால் அதுல என்ன தப்பு இருக்கிறது என்று மாயாவாதிகள் நம்மை நோக்கி கேட்கின்றார்கள் என்று அனிர்வசனமாக கூறிப்படும் இழுக்கு என்ன எனின் நன்று சொன்னாய், நல்லா சொன்னப்பா அப்படிங்க. ஒரு சிந்தனை எழுப்புவதனால பாராட்டுறாங்க, அது நன்று சொன்னாங்கனால அவர் சொன்ன கருத்து சரின்னு அர்த்தம் இல்ல. ஒரு சிந்தனை எழுப்பும். ஏன்னா இது எளிதான விஷயமா? ஏன்னா கருவி கரணங்களால் அறியப்படும் பொருள் எல்லாமே எப்படி இருக்கு? அழிவெய்தக்கூடிய பொருளா இருக்கு இல்லையா? அப்ப ஒரு வழியாலும் கருவி கரணங்களால் அறிய முடியாது அப்படின்னு சொன்னா அப்ப அந்த பொருள் என்ன ஆயிருது? இல் பொருள் ஆயிருது இல்லையா? அப்ப பரம்பொருள் உள் பொருள்னு சொல்லிட்டா அது அழியக்கூடிய பொருள் ஆயிரும், இல் பொருள்னு சொல்லிட்டா அது இல்லாத பொருள் பயனே இல்லைன்னு ஆயிரும். அப்ப இந்த ரெண்டு பிரச்சனையும் வராம எப்படி சொல்வதுன்னு முயலும் பொழுது மாயாவாதிகளுடைய அந்த முயற்சியினால் அவர்களுக்கு கிடைத்த முடிவு என்னன்னா இப்படிதான். எப்படி சொன்னாலும் ஏதாவது ஒரு தடை வருது. உள் பொருள் சொன்னா அழியக்கூடியதுங்கிற பிரச்சனை வந்துருது, இல் பொருள் சொன்னா அது பயன் இல்லை பொருளே இல்லைன்னு ஆகிப்போயிருது. ஆகவே உள் பொருளுமாம் இல் பொருளுமாம்னு சொன்னா உள்ள பொருள் எப்படி இல்லாததாகும், இல்லாதது எப்படி உள் பொருள் ஆகும் அப்படின்னு அப்படி பிரச்சனை வந்துருது. உள்பொருளும் அன்று இல்பொருளும் அன்றுன்னு சொன்னா ஒரு பொருள் உள்பொருளா இருக்கணும் அல்லது இல்பொருளா இருக்கணும், ரெண்டு மன்றுன்னு எப்படி சொல்லலாம், அதுவே ஒரு பிரச்சனை வந்துருது. அதனால எப்படி கேட்டாலும் அது உறுதியாக சொல்ல முடியாதுன்னு சொன்னாதான் நமக்கு வந்து அது சரியான பதிலா இருக்க முடியும். ஏதாவது ஒரு கருத்தை புடிச்சுக்கிட்டு இல்லையா, நான் சொல்றதுல மட்டும் பிரச்சனை இல்ல, நீங்க சொல்ற கருத்துலதான் பிரச்சனை இருக்குன்னு பேசினா அது ஒருதலை பட்சமா போயிரும். ஆகவே எப்படி கேட்டாலும் உறுதியா சொல்ல முடியாதுயா, இதுதான்யா விஷயம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இதெல்லாம் நாம கற்க வேண்டும். கற்காட்டா இதுதான் முடிவுன்னு நாம கூட ஏற்றுக்கொள்ளலாம். நம்ம சாத்திரங்களை சைவ சாத்திரங்களை சைவ மக்கள் ஆராய்ச்சியின்றி விட்டு விட்டார்கள் என்றால், ஆராயாமல் விட்டு விட்டார்கள் என்று சொன்னால் ஏதாவது ஒரு கருத்தை என்ன செய்யும், சரி போல நமக்கு காட்சிப்படும், அந்த கருத்தை தழுவ ஆரம்பிச்சு விடுவோம். அது சைவ சித்தாந்தத்துக்கு பொருந்தாத கருத்தை ஆகிவிடும். அதுதான் இப்போ நமக்கு அதுக்காக தான் சாத்திரம் உரையெல்லாம் எழுதி வச்சிருக்கின்றார்கள். சாத்திர மூல பாடல்களுக்கு நாமாக பொருள் காண்பது அரிது, அது நம்மால நடக்கக்கூடிய காரியம் அல்ல. அது குரு பரம்பரையிலே இந்த திருவருளை முறையாக பெற்றவர்கள் அந்த ஞானாசிரியர்கள் நமக்கு எழுதி வைத்துள்ளார்கள். அதை நாம எப்பவும் என்ன செய்யணும், ஆராய்ச்சி பண்ணிக்கொண்டே இருக்க வேண்டும். அப்பந்தான் சைவ சித்தாந்தத்திலிருந்து நம்ம வலுவாமல் இருக்க முடியும். நாம என்ன சொல்றோம் அப்படின்னா, ஒரு எந்த பதில் சொன்னாலும் பிரச்சனை வருங்கிறதுக்காக வேண்டி இல்லையா, உறுதியா எதுவும் சொல்ல முடியாதுன்னு ஒரு முடிவுக்கு போக வேண்டாம். போனா அதுலயும் எல்லாத்தவரையும் தாண்டி பெரிய பிரச்சனை வருது. அனிர்வசனியம் சொல்லிட்டா மட்டும் பிரச்சனை இல்லாம போயிருமா இல்லையா? பிரம்ம பொருள் பரம்பொருள் எப்படிப்பட்டதுன்னா, அது இப்படிப்பட்டதுன்னு எப்படி சொன்னாலும் ஒரு பிரச்சனை வந்துடும். உள்பொருள் சொன்னாலும் பிரச்சனை வருது, இல்பொருள் சொன்னாலும் வருது, உள்பொருளுமாம் இல்பொருளுமாம் அப்படின்னு சேர்த்து சொன்னாலும் பிரச்சனை வருது, ரெண்டுமே இல்லையாம்னு சொன்னாலும் பிரச்சனை வருதுன்னு சொல்றீங்க. ஆகவே அது எப்படியும் ஒரு முறையிலே சொல்ல முடியாதது, உறுதியாக சொல்ல முடியாதது என்ற ஒரு முடிவுக்கு வருகின்றீர்கள். இந்த முடிவுக்கு வந்தா என்ன பிரச்சனை தெரியுமா? என்ன அப்படி உறுதியாக சொல்ல முடியாதது என்று நீ சொல்கின்ற பிரம்ம பொருள் இருக்கிறதா இல்லையா என்று ஒரு கேள்வி வரும். நான் தான் உறுதியாக சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டேனே, அதுக்கப்புறம் அது இருக்கிறதா இல்லையா அப்படின்னு எப்படி ஒரு தடையை எழுப்பலாம்னு அவர்கள் நினைக்கலாம். இல்லை அப்படி ஒரு தடையை அவர்கள் மறுபடியும் எடுப்பதாக இந்த பாடல்ல இல்லை. ஆனா அப்படி எழுப்பிக் கொண்டால் நாம என்ன சொல்வது? நாம் அதனால எழுப்பிக் கொள்கிறோம். திருப்பவும் திரும்பவும் வந்து பிரம்ம பொருள் உண்டா இல்லையான்னு எங்களை பார்த்து கேட்கறீங்களே. நாங்க என்ன சொல்லிட்டோம் முதல்லயே? பிரம்ம பொருள் சத்தா அசத்தா இருக்கிறதா இல்லையா என்பதுக்கு உறுதியா என்ன சொல்ல முடியாது? பதில் சொல்ல முடியாது. அனிர்வசனியம்னு சொல்லிட்டோம். அனிர்வசனியம்னு சொன்ன பிறகு இந்த பரம்பொருள் உண்டா இல்லையான்னு கேட்கறீங்களே அப்படின்னு சொன்னால், ஒரு பொருளை பற்றி பேச வேண்டும் என்றால் அந்த பொருள் உண்டா இல்லையா என்ற ஒரு முடிவோடு தான் பேச வேண்டும். அப்படி நியதி இருக்கு இல்லையா? ஒரு பொருள் அது உண்டா இல்லையான்னு தெரியாமலே பேசினால் அது தெளிவான பேச்சு ஆகுமா? அது தெளிவில்லாதது. ஆகவே இந்த கேள்விக்கு அவர்கள் பதில் சொல்லிதான் ஆக வேண்டும். அனிர்வசனீயம் என்று சொல்லப்படுகின்ற அந்த பிரம்ம பொருள் பரம்பொருள் உண்டோ இல்லையோ என்று கேட்டால், அந்த பிரம்ம பொருள் இல்லைன்னு சொல்லிட்டா என்ன ஆயிரும்? இந்த ஆமை மயிர் கயிறு மாதிரியும் ஆகாய தாமரை என்ற மாலை மாதிரியும் பயனற்ற சூனிய பொருள் ஆயிரும். ஆகவே பிரம்ம பொருள் உண்டா இல்லையான்னு கேட்டா இல்லைன்னு பதில் சொல்லக்கூடாது, உண்டுன்னு தான் சொல்லணும். அப்படி உண்டுன்னு சொல்லிட்டா அனிர்வசனியம் சொன்னது என்ன ஆயிரும்? தோல்வித்தானமா போயிரும் இல்லையா? உண்டுன்னு சொன்னா உண்டுன்னு அவன் சொன்னதே அவன் முன்பு சொன்ன அனிர்வசனியம் என்பதை மறுத்ததாக அமையும். ஆகவே அவர்கள் திரும்ப திரும்ப அனிர்வசனியம் தான் சொல்லிக் கொண்டிருப்பார்கள் இல்லையா? ஆனால் ஒரு பொருளை பற்றி கருத்து சொல்ல வேண்டும் என்றார் இல்லையா, அனிர்வசனியம்னாலும் கருத்து சொல்லட்டும். அனிர்வசனியம்னு கருத்து சொன்னா நீ இருக்கிற பொருளை பற்றி சொல்கின்றாயா இல்லாத பொருளை பற்றி சொல்கின்றாயா என்று ஒரு கேள்வி அங்க வந்தா அந்த கேள்விக்கு பதில் சொல்லிதான் ஆகணும். உண்டு அல்லது இல்லைன்னு சொல்லித்தான் ஆகணும். அது பொதுவான நியதி. ஆகவே அதை கேட்கின்றார். அது உண்டுன்னு இல்லைன்னு சொன்னா இல் பொருளுக்கு எழுதிய அந்த சூனியம்ங்கிற குற்றம் வந்து பொருந்திரும். ஆகவே உண்டுன்னு சொன்னா இந்த உண்டுன்னு சொன்ன பதிலே வந்து அனிர்வசனியம் என்பதை மறுத்ததாக அமையும் இல்லையா? அதனால எது ஏன் பிரச்சனை? ஒரு பிரச்சனையும் இல்லை. மனம் வாக்குகளால் அறியப்படும் பொருள் தான் அறிவெய்தக்கூடிய பொருள். இவனை வந்து அறிவதற்கு வேறு வழி இருக்கின்றது. அவனுடைய கருணையினால் அவனை அறியலாம். அவனுடைய கருணை என்பது அவனுடைய ஞானம். சிவபெருமானுடைய ஞானம் தான் அவனுடைய கருணை, திருவருள். அந்த சிவ ஞானத்தை நாம் பற்றுக்கோடாக கொண்டால் கதிரவன் ஒளியை கொண்டு கதிரவனை அறிதல் போல சிவ ஞானத்தை கொண்டு சிவனை அறியலாம். இந்த தெளிவை பற்றாமல் அனிர்வசனியம் என்று சொல்வதனால் பயனில்லை என்று இந்த பாடல் சொல்கின்றது. தத்துவம் சத்து அசத்து சதசத்தும் அன்று என்றால் என் மேற்கூறி போந்த இருதிரனும் அல்லாத பிரம்ம பொருளாவது உள்பொருளும் அன்று இல்பொருளும் அன்று இரண்டுமாவதும் அன்று வேறும் அன்று என்று அனிர்வசனமாக கூறிப்படும் இழுக்கு என்ன எனின் நன்று சொன்னாய். உய்த்து உணர்ந்து அஞ்ஞனம் உய்த்து உணர்ந்து உண்டோ இன்றோ என்றவர்க்கு அனிர்வசனமாய் கூறப்படும் பொருள் ஒன்று உண்டோ இல்லையோ என வினாயினார்க்கு வினாயினார்க்கு என்று கேட்டார்க்கு உண்டு என்று ஓதில் இல்லையா? இல்லைன்னு சொல்லாம இல்லைன்னு சொன்னா உணராத பொருளுக்கு ஓதிய குற்றம் வந்துடும். போன பாட்டை பார்த்தது அதற்கு அஞ்சு உண்டுன்னு சொல்லிட்டா இல்லை எனில் உணராத பொருளுக்கு ஓதிய குற்றமாம் என்று அஞ்சு உண்டு என்று கூறுவாயாகில் பிரம்மம் உள் பொருளாவதான் அன்றி அனிர்வசனமாதல் இன்று என்பதற்கு உன் வாய்மொழியே சான்றாயிற்று இல்லையா? பிரம்ம பொருள் உண்டா இல்லையான்னு கேட்டா உண்டுன்னு சொல்லிட்ட. ஏன்னா உண்டு என்பதுதான் அவர்கள் கொள்கையும். பிரம்ம பொருள் உண்டு, இருப்பது ஒரு பொருள், அது பிரம்மம் இல்லையா? அந்த கொள்கை இருக்கு இல்லையா? அதனால அது உள்பொருள் தான் சொல்லி ஆகணும். உள்பொருள்னு சொன்னால்